அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, தமிழ் இஸ்லாமிய பாட்காஸ்டருக்கு உங்களை வரவேற்கின்றோம். போன வாரத்துடைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கின்றோம். போன வார சென்ற நிகழ்ச்சியில் என்ன பார்த்தோம் என்றால், சர்வதேச நாடுகளுக்கு மத்தியில் நிலவக்கூடிய சூழ்நிலை என்ன, அதனுடைய மோதல்களின் தாக்கமாக என்ன விளைவுகள் நடக்கிறது, அதனால் யார் பாதிக்கப்படுகிறார்கள், அதனுடைய அடிப்படை என்ன என்பதை எல்லாம் சென்ற வாரம் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் வரக்கூடிய ஹிலாஃபா எவ்வாறு அதனை எதிர்கொள்ளும், ஹிலாஃபா உடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும், அது எவ்வாறு தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளும் என்பதை குறித்து தற்போது நம்முடன் உரையாட பிரதர் ஹுசைன் வந்துள்ளார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லா, சென்ற வார நிகழ்ச்சியில் சர்வதேச உலக நாடுகளுக்கு மத்தியிலே நிலவக்கூடிய மோதல்களையும் அதன் மோதல்களின் தாக்கத்தை குறித்தும் பார்த்தோம். குறிப்பாக சொல்லணும்னா, அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற மூன்று நாடுகளுக்கு மத்தியில் நிலவக்கூடிய மோதலே உலகில் நடக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணமாகவும், அதனுடைய பின்னணி என்ன என்றும், அந்த காரணத்தின் அடிப்படையில் என்னென்ன விளைவுகள் இந்த மக்கள் சந்தித்தார்கள் என்பதை குறித்தும் நம்ம விளக்கமாக பார்த்தோம். இந்த வார நிகழ்ச்சியில் மீண்டும் வரக்கூடிய ஹிலாஃபா என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும், அது தற்போதைய சர்வதேச சூழலை எவ்வாறு தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும், எந்தெந்த சூழலை எதிர்கொள்ளும், சூழலை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ளும் என்பதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை சிறிது பகிருங்கள்.
நிச்சயமா, மிக முக்கியமான ஒரு கேள்வி. தற்போதைய சர்வதேச சூழலில் நம்ம பார்க்கும்போது இந்த தருணத்தில் ஒரு ஹிலாஃபாவுடைய மீள் வருகை எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக இன்றைக்கி அமெரிக்கா உலகத்தை வந்து ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அமெரிக்காவுக்கு தற்போதைய எதிரி, தற்போதைய பிரச்சனை, தற்போது அமெரிக்கா எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைன்னு சொல்லும்போது ரஷ்யா மற்றும் சைனாவுடைய தாக்குதல், இவங்களுக்கு ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய மோதல்களை வந்து அமெரிக்கா வந்து நிச்சயமாக தற்போதைய ஒரு பிரச்சனையை எடுத்து ஒரு இம்மிடியட் ஆக்ஷனாக வந்து அதை வந்து பார்த்துட்ருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஹிலாஃபாவுடைய மீள் வருகை அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் அமெரிக்கா பார்க்குது. இன்னும் சொல்ல போனால் ஹிலாஃபா இன்னும் இல்லவே இல்லை, வரவே இல்லை. ஹிலாஃபா வரத்துக்கு முன்னாடியே அந்த ஹிலாஃபாவுடைய அரசுடைய மீள் வருகை இன்னும் யதார்த்தத்தில் இல்லாத சூழலில் கூட அதோடைய மீள் வருகையே பிரச்சனையாக வந்து அமெரிக்கா பார்க்குது. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வார் ஆன் டெரர், கிட்டத்தட்ட வார் ஆன் டெரர், தீவிரவாதத்துக்கு எதிரான போர்ன்றது இஸ்லாத்துக்கு எதிரான போர் தான் அது. ஸோ இன்னும் ஹிலாஃபா அரசுன்னு ஒன்று உருவாக்கத்திலே இல்லை, யதார்த்தத்திலே நடைமுறையிலே இல்லாத பட்சத்தில் கூட அதோடைய மீள் வருகையை தடுப்பதற்காக அமெரிக்கா கிட்டத்தட்ட $8 trillion செலவு பண்ணியிருக்குன்னா பார்த்துக்கோங்க. அது இல்லாத போதே அமெரிக்கா வந்து எந்த அளவுக்கு அது முக்கியத்துவமாக பார்த்து இந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களோட செயல்பாடுகளை மேற்கொள்கிறாங்கன்னா, அது வந்து நடைமுறையில் இருந்தால் அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் யோசிச்சுப்பார். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக வந்து நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக இந்த சர்வதேச சூழலை எப்படி மாற்றும் அப்படின்னு சொல்லும் போது, அதே நேரத்தில் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹிலாஃபா வரக்கூடிய மீள் வருகை, வரக்கூடிய ஹிலாஃபோடைய மீள் வருகையானது கிட்டத்தட்ட முஸ்லீம் நாடுகளோட எண்ணிக்கை நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 57 நாடுகள் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு 60 நாடுகள் இருக்குது முஸ்லீம் நாடுகள். இந்த 60 தனிப்பட்ட தேச நாடுகளாக இருக்குது இல்லையா, இந்த அனைத்து தேச நாடுகளையும் கலைச்சிட்டு இந்த அனைத்து முஸ்லீம் நிலப்பரப்புகளையும் ஒரே நிலப்பரப்பாக்கி ஒரே ஹலீஃபா இந்த அனைத்தையும் உண்டு சேர்க்கும், அனெக்ஸ் பண்ணணும். இது ஷரியாவுடைய ஒரு கடமைன்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஆக இப்படி இருக்கும்போது ஒரே சித்தாந்த நாடா, ஒரே சித்தாந்த அரசா அந்த ஹிலாஃபா வந்து நிச்சயமாக திகழும். அப்போது உதாரணத்துக்கு இதெல்லாம் பல வருடங்கள் எடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட, நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஹிலாஃபோடைய மீள் வருகையை பிறகு ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் ஒரு 3 நாடு எடுத்துக்கோங்களேன், வெறும் 3 நாடு, இந்த 57 நாடு விடுங்க, இந்த 3 நாடு ஒன்று சேர்ந்தால் மட்டுமே கூட இந்த ஹிலாஃபாவுடைய மீள் வருகை இருக்கு இல்லையா, இது வந்து பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் சர்வதேச சூழலில். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பெருமளவு இராணுவ பலம் இல்லாத ஒரு தாலிபான்களையே அமெரிக்காவால் சந்திக்க முடியல, தன்னுடைய தோல்வியுடைய வாழை சுருட்டிட்டு அமெரிக்கா இன்றைக்கி ஓடி இருக்கு அப்படின்னா, நியூக்ளியர் பவர் கொண்டு பொருளாதார ரீதியாகவும் பலம் வாய்ந்த, இராணுவ ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் டெக்னாலஜி ரீதியாகவும் பலம் வாய்ந்த ஒரு ஹிலாஃபா அரசு, வரக்கூடிய ஹிலாஃபா அரசை வந்து எப்படி அமெரிக்காவால் வந்து எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ரஷ்யா எடுத்துக்கோங்க, உக்ரைனை வந்து ஆதிக்கம் செலுத்த முடியாத ரஷ்யாவால், ஒரு ரஷ்யா விட பல மடங்கு வந்து இராணுவ ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய உக்ரைனை வந்து ரஷ்யாவால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஒரு 3 நாடுன்னு நான் உதாரணத்துக்கு சொன்னால் கூட, ரஷ்யா மாதிரி ரஷ்யா விட கிட்டத்தட்ட சாரி உக்ரைனை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக இருக்கும் இன்ஷால்லா ஃபியூச்சரில் வரக்கூடிய ஹிலாஃபா. அப்படிப்பட்ட நாடை எப்படி வந்து ரஷ்யா வந்து சமாளிக்கும்? இல்லை இன்னும் ஒரு 6 மாதங்கள் 1 வருஷம் கழித்து வந்து உக்ரைன் மாதிரி 30 மடங்கு உக்ரைனாக இருக்கும் ஹிலாஃபாவுடைய அந்த அந்த நிலப்பரப்பு 6 மாதங்களில் வந்த பிறகு. அப்படிப்பட்ட விஷய நாடு அரசை வந்து ஹிலாஃப் அரசு வந்து ரஷ்யாவோடைய எப்படி வந்து சமாளிக்க முடியும்? அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உக்ரைனுடைய இராணுவ பலம் என்ன, இன்றைக்கி வந்து ரஷ்யாவோட இராணுவ பலம் என்னன்னு கம்பேர் பண்ணிங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள் ஒரு 3 நாடுகள் எகிப்தியோ இல்லை துருக்கியோ இல்லை பாகிஸ்தானோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முஸ்லீம் நாடுகளுடைய இராணுவ பலம் ஏராளம் பல மடங்கு அதிகமானது. நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, தற்போதைய யதார்த்தத்தை வச்சு நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, அது வந்து மக்கள் தொகையிலிருந்து, இளைஞர்களுடைய எண்ணிக்கையிலிருந்து, இராணுவ பலத்திலிருந்து, பொருளாதார ரீதியாக வளங்கள்லேருந்து, சில முக்கியமான வணிக போக்குவரத்து ரூட்ஸுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதோட வழிகள், அந்த வழித்தடங்கள், இது இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே முஸ்லீம் நிலப்பரப்புகள், எல்லாமே முஸ்லீம் நிலப்பரப்புகள், எல்லாம் ஏகப்பட்ட வளங்களை வச்சுருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட இந்த வளங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இந்த சர்வதேச சூழலில் வந்து இந்த வரக்கூடிய ஹிலாஃப் அரசு வந்து ஏற்படுத்தும்ன்றதுல ஒரு துளி அளவு கூட நமக்கு வந்து மாற்ற கருத்து இல்லை.
அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாகல்லாஹ் ஹைர். ஸோ அது தொடர்ச்சியாக ஒரு சில குறிப்பிட்ட அம்சங்களை முன் வச்சு ஹிலாஃபாவுடைய மீள் வருகை, ஹிலாஃபா அரசானது எப்படிப்பட்ட செயல்பாடுகளை மேற்கொள்ளும், பிரதானமான செயல்பாடுகள்னு நம்ம சொல்லணும்னா, முக்கியமாக ஹிலாஃபா அரசுடைய மீள் வருகைக்கு பிறகு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் என்ன மாதிரியான செயல்பாடுகளை மேற்கொள்ளும், ஒரு சாதாரண மக்களுக்கு புரிந்து கொள்ளும் விதமாக சில உதாரணங்களை முன்வைத்து விளக்கம் கொடுக்க முடியுமா?
நிச்சயமாக ஹிலாஃபாவுடைய மீள் வருகை பல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும் சர்வதேச சூழலில். அது வந்து அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சில அம்சங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு பல அம்சங்கள் இருக்கா இல்லை, ஒரு அடிப்படையான ஒரு அம்சம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, நிச்சயமாக ஹிலாஃபா அரசு மீள் வருகைக்கு பிறகு அது உலகத்தை ஆதிக்கம் செய்யும்னு நம்ம சொல்லும் பொழுது, நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு காலனி ஆதிக்க நாடுகளுடைய ஒரு ஆதிக்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆதிக்கமாக அது இருக்காது. அதாவது ஒரு கிரீடியோட, ஒரு பேராசையோட மற்ற நாட்டு வளங்களை வந்து சூறையாடணும், அந்த நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் என்னாச்சுன்றதை கூட கண்டுக்காமல் ஒரு மனிதநேயமற்ற ஒரு ஒரு ஆதிக்கம் தான் இன்றைக்கி பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒரு ஆதிக்கமாக ஹிலாஃப் அரசு இருக்காது. மாறாக ஹிலாஃபோடைய ஆதிக்கம்ன்றது அது வந்து இறைவனுடைய கட்டளையின் வெளிப்பாடாக இருக்கும். மற்ற மக்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கைனா என்ன, மனிதர்கள்னால் யார், நம்ம எங்கேருந்து வந்தோம், இங்கே நம்ம எப்படி வாழணும், நம்ம எல்லோரும் எங்கே போகிறோம், இந்த அனைத்து மக்களுக்கும் ஒரு நீதமான வாழ்க்கை என்ன அப்படின்ற ஒரு 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 நீதமான இறைவனுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நீதமான வாழ்க்கை முறையை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக அது வந்து இருக்கும். ஸோ பேராசை ஒரு வெளிப்பாடாகவோ மற்ற வளங்களை சூறையாடக்கூடிய ஒரு ஆதிக்கமாக அது வந்து இருக்காது. இது வந்து அடிப்படையான ஒரு அம்சம். இன்ஷால்லாஹ் குயிக்காக வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரொம்ப முக்கியமான அம்சத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அதில் முதல் விஷயம் வந்து நிச்சயமாக ஹிலாஃபாவோட மீள் வருகைக்கு பிறகு ஹிலாஃபா அரசு அதி முக்கியமான ஒரு செயல் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கும், என்னவாக இருக்கும் அப்படின்னா, பைத்துல் முகத்தஸ் அல் குதுசை உள்ளடக்கிய ஜெருசலம்ன்ற அந்த ஃபிலஸ்தீன் பகுதியை யூத ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டெடுப்பது மிக முக்கியமான ஒரு அம்சம், மிக முக்கியமான ஒரு செயல்பாடு. அங்குள்ள முஸ்லீம்களை வந்து விடுதலை, அங்குள்ள முஸ்லீம்களை வந்து மீட்டெடுக்கணும், அந்த பகுதியை வந்து விடுவிக்கணும் யூத ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து, அது இஸ்லாமிய நிலம், திருப்பியும் அது வந்து இஸ்லாமிய நிலமாகவே அது மாற்றப்படும். இது வந்து மிக முக்கியமான ஒரு 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 அடிப்படையான ஒரு ஒரு பிரதான செயல்பாடு ஹிலாஃபாவுடைய மீள் வருகைக்கு பிறகு ஹிலாஃபா அரசு செய்யக்கூடியதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீதை வந்து நம்ம பார்க்குறோம். பின்னாடி என்னுடைய ஒரு கூட்டம் வந்து எப்பவுமே வந்து தொடர்ந்து இருப்பாங்க, ஒரு கூட்டம் மக்கள் ஒவ்வொருத்துக்கு மக்களுக்கு மத்தியில் வந்து இந்த மார்க்கத்துடைய விஷயத்தை கொண்டு உதவி செய்வாங்க, அவங்க வந்து எதிரிகளை வந்து மிகைப்பாங்க, மிகைப்பாங்க, அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்துவாங்க, இஸ்லாம் மேலோங்கும், மறுமை நாள் வந்து அதுக்கு பிறகு தான் வரும். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அந்த நபர்கள் எங்கேருந்து வருவாங்க, யார் இந்த இஸ்லாத்தை வந்து மேலவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பைத்துல் முகத்தஸ் ஒஃபி அக்னாஃபி பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸும் அதன் சுற்று வட்டாரத்திலிருந்து அந்த மக்கள் வந்து வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக நிச்சயமாக அந்த பகுதி வந்து இஸ்லாமிய நிலப்பகுதி, அது மீண்டும் இஸ்லாமிய நிலமாக மாற்றப்படும், யூத ஆக்கிரமிப்பாளர்களுடன் அது மீட்டெடுக்கப்படும்ன்றதில் முக்கிய அம்சமாக வந்து ஹிலாஃபாவுடைய அரசு வந்து எடுத்து செய்யும். இரண்டாவது, முஸ்லீம்களுக்கு எதிராக நடவடிக்கை செய்யக்கூடிய செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய, தாக்குதல்களை பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு எதிராக ஹிலாஃபா வந்து மிக துரிதமாக வந்து அது வந்து செயல்படும். அந்த முஸ்லீம்களுக்கு வந்து பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கும். அதனுக்கு அந்த முஸ்லீம்களுடைய பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த அக்ரஸர்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த அநியாயக்காரர்கள், அந்த ஆக்கிரமிப்பாளர்கள், அநியாயக்காரர்கள் எதிராக, அந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக ஹிலாஃபா அரசு மிக தகுந்த நடவடிக்கையை வந்து எடுக்கும். ஏன்னா முஸ்லீம்களுடைய உயிர் பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயமா ஹிலாஃப் அரசு பார்க்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு முறை தவாஃப் செய்யும் போது சொன்னதாக அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு தெரியுது. மா அத்தியபக்கி மா அத்தியப ரீஹக்கி மா அஸமக்கி மா அஸம ஹுர்மத்திக்கு, உன்னுடைய 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 கண்ணியம் எவ்வளவு, நீ எவ்வளோ சுத்தமான, நீ எவ்வளோ சுத்தமானது, காபத்துல்லா பார்த்து சொல்கிறாங்க, நீ எவ்வளோ நன்மையானது, உன்னுடைய வாசனை எவ்வளோ அழகானது, உன்னுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது, இப்படிலாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. வல்லதி நஃப்ஸி முஹம்மதும் பியதி லஹுர்மத்துல் முஃமினூன் அஸமு இன்தல்லாஹ் ஹுர்மத்து மின்க் மாலஹு வதம்ஹு வஅன்னதன்ன பிஹி இல்லா கைரா. ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, உன்னுடைய வாசனை எவ்வளோ அழகானது, உன்னுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது, உன்னுடைய புகழ் எப்படிப்பட்டது, நீ எவ்வளோ அழகானது அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயமாக உன்னுடைய மதிப்பு எவ்வளோ மதிப்பு மிக்கதுன்னு சொல்லிட்டு முஹம்மதுடைய உயிர் எவன் கைப்பற்றும் பொழுதோ அவன் மீது சத்தியமாக ஒரு மீனுடைய உயிர், ஒரு மீனுடைய உடைமை, ஒரு மீனோட கண்ணியம் காபத்துல்லாவுடைய கண்ணியத்தை விட சிறந்ததுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. அங்கே நிச்சயமாக சாதாரண அம்சமாக ஹிலாஃப் அரசு பார்க்காது. நிச்சயமாக ஹிலாஃப் அரசு அதை வந்து தொழில்நுட்ப ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பல மடங்கு வந்து அதை வந்து தன்னை வந்து மேம்படுத்தி வச்சுருக்கும். எந்த ஒரு அரசும் எந்த ஒரு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு தேச நாடும் ஹிலாஃபாக்கு எதிராக செயல்படலாம்னு அவங்க வந்து அதுக்கான அந்த செயல்பாடை நோக்கி வரத்துக்கு பல மடங்கு யோசிக்கணும். ஹிலாஃபாக்கு எதிராக நம்ம செயல்பட முடியுமான்னு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹிலாஃபா அரசு வந்து ஒரு மேம்பட்ட அரசாக வந்து இருக்கும். முஸ்லீம்களுடைய பிரச்சனையை வந்து பிரதான பிரச்சனையை எடுத்து அந்த முஸ்லீம்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. இது வந்து இன்னொரு அம்சம். மூன்றாவது முக்கியமான அம்சம், ஹிலாஃபா அரசு வந்து ஒரு புதிய உலக ஒரு ஒரு வேர்ல்டு ஆர்டரை வந்து நடைமுறைப்படுத்தும். இன்றைக்கி வந்து ஒரு சர்வதேச சூழல் இருக்குது இல்லையா, ஹிலாஃப் வந்து ஒரு புதிய சர்வதேச சூழலை உருவாக்கும், ஒரு புதிய சர்வதேச சூழலை உருவாக்கும். இன்றைக்கி வந்து தேச நாடுகள் ஐநா சபை அப்படின்னு இருக்கு. ஐநா சபை வந்து இன்றைக்கி உலகத்தை கட்டுப்படுத்திகிட்டு இருக்குது, அதில் குறிப்பிட்ட 5 நாடுகள் வந்து உலகத்தை கட்டுப்படுத்திகிட்டு இருக்காங்க மீதி நாடுகளை. ஆனால் ஹிலாஃப் அரசு வந்து ஐநா சபையில் ஒரு உறுப்பினராகவும் இருக்காது, அங்கமாகவும் இருக்காது. அதை வந்து அதோடைய சட்டம், எந்த ஐநா சபையுடைய சட்டமும் ஹிலாஃப் அரசை வந்து அதிகம் செய்ய முடியாது. ஹிலாஃபா தனக்கென்ற ஒரு 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 அரசியல் அமைப்பு, ஒரு ஷரியாவின் ரீதியான ஒரு கட்டமைப்பு வந்து வச்சுருக்கோம். ஹிலாஃபா அரசு வந்து சொல்லும் எங்களுடைய கட்டமைப்பு என்ன, எங்களுடைய சட்டம் என்ன, எங்களுடைய நிபந்தனை என்னன்னு. ஐநா சபையுடைய நிபந்தனைக்கே ஹிலாஃபா கட்டுப்படாது. ஹிலாஃபா ஒரு நிபந்தனையை கொடுக்கும் உலக சர்வதேச நாடுகளுக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு உலக சர்வதேச சூழல் வந்து ஹிலாஃபா உருவாக்கும். நான்காவது ஒரு முக்கியமான அம்சம் பார்த்திங்கன்னா, பலவீனமானவர்கள் பாதிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஹிலாஃபா வந்து பாதுகாப்பை கொடுக்கும், அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். அது வந்து முஸ்லீம்களாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தின்னே இஸ்லாம் ஷரியாவில் பேர் இருக்குது, பாதுகாப்பு வழங்கப்பட்டவர்கள், பாதுகாப்புக்கு உட்பட்டவர்கள். ஆக நம்ம வந்து வரலாறு ரீதியாக வந்து ஸ்பெயின்லேருந்து கிறிஸ்தவர்களுக்கு எப்படி இஸ்லாமிய உதவி பண்ணுச்சுன்ற வரலாறு நமக்கு இருக்குது. ஆக நிச்சயமாக வந்து ஹிலாஃபா வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இன்றைக்கி வந்து எந்தெந்த நாடுகள்லாம் வந்து அமெரிக்கா ரஷ்யா சைனாவுக்கு கீழே கட்டுப்பாட்டு கீழே இருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து நாங்கள் ஒரு ஒரு ஃப்ரீயாக வாழணும், நிம்மதியான வாழ்க்கை பறவை பக்கம் வாழணும்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா, யோசிக்கிறாங்கன்னா, அப்படிப்பட்ட அந்த நாடு வந்து ஹிலாஃபா அரசு கீழே ஒரு ஒப்பந்தத்துக்கு வருதுன்னா, நிச்சயமாக ஹிலாஃபா அரசு வந்து அது வரவேற்கும், அவங்களை வந்து வரவேற்கும், அவங்களுக்கு வந்து உதவி கொடுக்கும், அவங்களுக்கு வந்து அந்த மக்களுக்கு வந்து நீதமான வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அது நிச்சயமாக. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் வந்து ஹிலாஃபா அரசு வந்து மேற்கொள்ளும். ஸோ அதே நேரத்தில் வந்து மிக முக்கியமாக வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி வந்து ஹிலாஃப் அரசு இல்லாதனால ஏகப்பட்ட தேச நாடுகளாக இருக்கிறோம், முஸ்லீம் நாடுகள் பிரச்சனைகளுக்குள்ளே சந்திச்சிட்ருக்கோம். நம்ம சவுதி யமனுக்கு மத்தியில் தான் போர் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது ஹிலாஃப் அரசு வந்துச்சு அப்படின்னா இந்த எந்த பிரச்சனையுமே நம்ம வந்து இருக்காது, அப்படி இருக்கவும் கூடாதுன்றது தான் நம்முடைய ஒரு 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 செய்தியாக வந்து நம்ம இங்கே வந்து பதிவு செய்கிறோம். ஆக இன்றைக்கி நம்ம யோசிச்சுட்ருக்கோம் இல்லையா, எந்த நேரத்தில் வந்து எந்த யூதன் வந்து என்னுடைய குழந்தையை வந்து கடத்திட்டு போவான், இந்த குழந்தையை வந்து கொண்டுட்டு போவான்னு சொல்லி பலஸ்தீன் மக்கள் யோசிக்கிறாங்க. இந்த யோசனை மாறணும். ஹிலாஃப் அரசு வந்தால் இந்த ஒரு பிரச்சனையே இருக்காது இன்ஷால்லா. அதே நேரத்தில் எந்த நேரத்தில் வந்து பல முஸ்லீம் அல்லாத நாடுகளில் எந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு எதிரான தாக்குதல், இஸ்லாத்துக்கு எதிரான போர், தீவிரவாதத்துக்கு எதிரான போர்ன்ற ரீதியால் பல சட்டங்களை வந்து அவங்க கொண்டு வந்து முஸ்லீம்களை வந்து அடக்குமுறை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி முஸ்லீம் மக்கள் யோசிக்கிறாங்க, எந்த நேரத்தில் என்னுடைய பிள்ளை வந்து சிறைப்படுத்தப்படுவார் தெரில இஸ்லாமிய அழைப்பு பண்ணிக்காகன்னு. இந்த பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்றோம் நம்ம. ஹிலாஃப் அரசு இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இருக்காது, இந்த பிரச்சனை தீர்த்து வைக்கணுன்றது தான் ஹிலாஃபா மேலே கடமையாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அம்சத்தை வந்து நம்ம வந்து இன்ஷால்லா பார்க்கணும். பார்க்கக்கூடிய மக்களாக வந்து அந்த ஹிலாஃப் அரசு வந்து மக்கள் முஸ்லீம்களை வந்து வழிநடத்தும் இன்ஷால்லா. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம கடைசியாக சொல்லும்போது, இது வந்து தரிசனமான உண்மை, யதார்த்தமான உண்மை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. குஃபார்கள் வெறுத்த போதிலும் இது நிச்சயமாக நடக்க போகுது. அவங்க வெறுத்தாலும் அவங்க இது நடக்கக்கூடாதுன்னு எண்ணினாலும் இது நிச்சயமாக நடக்க போகுதுன்றதுல மாற்றுக்கிறதே இல்லை. மாற்றுக்கருத்தே இல்லை. ரசூலுல்லாஹோட ஹதீத் இருக்கு, சும்ம தக்கூன ஹிலாஃபத்தன் அலா மின்ஹாஜின் நபுவா, மீண்டும் நபித்துவ வழிமுறை உள்ள ஹிலாஃபா வந்து நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லி ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக ஒரு ஒரே ஒரு குரான் ஆயத்தை வந்து நான் இங்கே பதிவு செய்யணும்னு நான் வந்து விரும்புகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அம் ஹஸிபதும் அன் தத்ஹுலுல் ஜன்னா வலம்மா யத்திக்கும் மஸலுல் லதீன ஹலவு மின் கபிலிக்கும் மஸ்ஸத் உமுல் பஸா உவதுர்ரா உவசுல்சிலு ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவில் சொல்லி கட்டுறான். நீங்கள் யோசிக்கிறீங்களா, ரொம்ப இலகுவாக வந்து நீங்கள் சூரத்துக்குள் நுழைஞ்சிடலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னாடி உள்ள மக்கள் சோதிக்கப்பட்ட மாதிரி நீங்கள் சோதிக்கப்படாமல் நீங்கள் சொர்க்கத்தில் உள்ள நுழைஞ்சிடலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்க பல விதமாக வந்து சோதிக்கப்பட்டாங்க, பல இன்னல்களை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, பல பிரச்சனைகளுக்குள்ளே வந்து அவங்க ஆட்களிக்கப்பட்டாங்க. அதற்கு எந்த அளவுக்குன்னு சொல்லும்போது அந்த நபிமார்களும் அந்த நபிமார்கள் கூட இருந்தவர்களும் அந்த பிரச்சனையுடைய வெளிப்பாடாக மத்தா நசுரத் அல்லாவுடைய உதவி எப்போ வரும்னு அவங்க கேட்குற அளவுக்கு அந்த பிரச்சனையை வந்து அவங்க சந்தித்தாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, அப்போ அல்லாஹ் அந்த பதில் கொடுக்குறான். அப்போ அவங்க சொல்லப்பட்டுச்சு அலா இன்ன நஸ்ர அல்லாஹி காரிப், நிச்சயமாக அல்லாஹுடைய வெற்றியும் உதவியும் மிக சமீபத்தில் இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக அந்த அல்லாஹுடைய உதவியும் வெற்றியையும் எதிர்நோக்கிய மக்களாக நம்ம வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வெற்றியும் உதவியும் வெகு சீக்கிரம் இந்த முஸ்லீம் முகத்துக்கு கிடைத்து ஹிலாஃபா மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டு இந்த அனைத்து பிரச்சனையும் தீர்க்கப்பட்டு முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் ஒரு நீதமான ஆட்சியை வழங்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ஷரியாவை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு ஹிலாஃபா அரசுடைய மீள் வருகையை எதிர்நோக்கிய மக்களாக நம்ம இருக்கிறோம். அது வெகு சீக்கிரம் அதை வந்து பார்க்கக்கூடிய மக்களாக நம்ம வந்து அல்லாஹ் நம்மளை வந்து அனைத்து மக்களையும் வந்து நம்ம அல்லாஹ் வந்து ஆக்கி அருள் புரியும்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயத்தை வந்து நான் முடிவு செய்து கொள்கிறேன். ஜஸாகல்லாஹு கைர்.